ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உம உருவில் அத்தியாயம் 10 பூர்ணத்தின் வைபவம் பதம் 40. ஓ நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தபம் ஏஷா தூதேஷத ப்ரோக்தம் விபூதி விஷ்டரோமயாம். நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தபம் ஏஷா தூதேஷத ப்ரோக்தம் விபூதி விஷ்டரோமயாம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வ திருவாச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி. ஜெயம். எதிரிகளை வெல்வோனே, என்னுடைய தெய்வீக தோற்றங்களுக்கு எல்லையே இல்லை. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஓர் உதாரணமே. நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாதி பிரச்சாரிணிம் நிர்விசேஷாசுன்னவாதீம் பாஷாத்ததீஷதாரணிம். ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபோ நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌரபக்தவ்ருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. இப்ப அத்தியாயம் 10 பூர்ணத்தின் வைபவம் பதம் 40 இருக்கும். இன்னைக்கு ஒரு பக்தர் கேள்விகளை கேட்டிருந்தார். என்ன கேள்வி அப்படின்னா, கர்ணன் நல்லவரா அர்ஜுனர் நல்லவரா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார். அதுக்கப்புறம் மகாபாரதத்துல யாரை நாம் பின்தொடர்வது அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கார். சாதாரணமா வேதங்கள் பார்த்தோம் அப்படின்னா மிக மிக கடினமானது. வேதங்களை புரிந்து கொள்வது இந்த கலியுகத்துல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா மிக மிக துர்லபமானது. வேதங்களை புரிந்து கொள்ள இந்த சாதாரண மனிதர்களால, புரிந்து கொள்ள இந்த கலியுகத்தில் இருக்கின்ற மனிதர்களால முக்கியமா புரிந்து கொள்ள இயலவே இயலாது. ஏன் அப்படின்னா, எப்படி ஒரு மாத்திரை இருக்கு அப்படின்னா அந்த மாத்திரையில வந்து பலவிதமான மூலிகைகளை சேர்த்து, மருந்துகளை சக்திகளை சேர்த்து அந்த மாத்திரையில் உள்ளடக்கி வைத்திருக்கின்றார்கள். அது போல பார்த்தோம் அப்படின்னா இந்த வேதங்களும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வேதங்களை நம்ம விரித்தோம் அப்படின்னா, அந்த ஸ்லோகங்களை விரித்தோம் அப்படின்னா, பல ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் இந்த வேதங்களில். அதனால அந்த வேதங்களை உச்சரிப்பது, வேதங்களை படிப்பது, புரிந்து கொள்வது துர்லபத்திலும் துர்லபம். அதனாலதான் எப்படி நம்ம ஒரு கல்லூரியில படிக்கிறோம் இல்ல ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம் அப்படின்னா, அங்க தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் அப்படின்னு ரெண்டு இருக்கும். வாதியார் என்ன பண்ணுவாரு, முதல்ல தியரிட்டிக்கல் சொல்லி முடிச்சிருவாரு, எல்லாத்தையும் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், இதுல இருந்து இதை சேர்த்தோம்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடு, இந்த மாதிரி ஏதோ தியரிட்டிக்கலா வந்து வாதியார் சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றது, அதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதை நம்ம என்ன பண்ணுவோம், லெபாரிட்டரியில போயிட்டு பிராக்டிக்கலா நம்ம வந்து அதை வாதியார் சொல்லி கொடுத்ததை அதை நம்ம வந்து செஞ்சு பாக்குறோம், செயல்முறையில செஞ்சு பாக்குறோம். அது போலதான் வந்து வேதங்களில் என்னென்ன அர்த்தங்கள் இருக்கின்றதோ அது எல்லாவற்றையும் இந்த மகாபாரதம் அப்படிங்கறது ஒரு செயல்முறை பிராக்டிக்கலை போல, வேதங்கள் அப்படிங்கறது தியரிட்டிக்கலை போலவும், மகாபாரதம் அப்படிங்கறது பிராக்டிக்கலை போலவும். நமக்கு வந்து கலியுகத்துல இருக்கிற மக்களுக்கு சூத்திரர்கள், கலியுகத்துல இருக்கிற எல்லா மக்களுமே சூத்திரர்கள், பிராமணர்களையும் உள்பட எல்லாருமே சூத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னா, கலி களவு சம்ப சூத்திரவக. கலியுகத்துல எல்லோருமே வந்து வேலை செய்கிறார்கள், ஒரு சில மனிதர்களை தவிர ஒரு சில ஆச்சாரியர்களை சில பிராமணர்கள் இப்பவும் வந்து கடைபிடிக்கின்றார்கள். அவர்களை விட்டுவிட்டு மற்ற மனிதர்கள் 99.99% பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மனிதர்களிடம் சென்று வேலை பார்க்கின்றார்கள், சம்பளத்தை பெறுகின்றார்கள். எப்போ ஒரு மனிதன் சம்பளத்தை பெறுகின்றானோ அப்ப அவன் சூத்திரன் என்று அழைக்கப்படுகிறது. அதனால குறிப்பா சூத்திரர்களுக்கும் கலியுகத்தில் இருக்கிற மக்களுக்கும் அதுக்கப்புறம் பெண்களுக்கும் இந்த மகாபாரதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதங்களில என்னென்ன கருத்துக்கள் இருக்கிறதோ அதையே எடுத்து மகாபாரதத்தில் கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி தியரிட்டிக்கல் பிராக்டிக்கல் மாதிரி மகாபாரதம் அப்படிங்கறது பிராக்டிக்கல். அப்ப வந்து நம்ம வந்து வேதங்கள்ல சில நேரத்துல வந்து இப்ப சொன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்னு பகவத்கீதையில பகவான் சொல்லி இருக்கின்றார், இதெல்லாம் ரொம்ப கடினங்க, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு வேலைக்கு ஆகாது போல தெரிகிறது அப்படின்னு நம்மளுங்க என்ன பண்ணுவோம், ஒதுக்கி விட்டுருவோம். அதனாலதான் இந்த வேதத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் யாருன்னா கடைபிடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா, ஆமாம் வேதம் என்ன சொல்லும் அப்படின்னா மகாபாரதத்தில் கடைபிடித்து இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லும். மகாபாரதம் அப்படிங்கறது பஞ்சமோ வேதகா அப்படின்னு அழைக்கப்படுகிறது, 5வது வேதம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மகாபாரதம் அப்படின்னா எப்படி வாழ்ந்தால் எப்படி இருக்கும், ஒரு மனிதன் திருதராஷ்டிரனை போல வாழ்ந்தால் அவனுடைய முடிவு இப்படி இருக்கும், ஒரு மனிதன் யுதிஷ்டர மகாராஜரை போல வாழ்ந்தால் அவருடைய முடிவு இப்படி இருக்கும், இப்படி நடந்தால் இப்படி இருக்கும் என்பதை நடத்தி காமிப்பதுதான் மகாபாரதம். அந்த மகாபாரதத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்க இவர் கேள்வி கேட்டிருக்காரு, கர்ணன் நல்லவரா இல்ல வந்து அர்ஜுனன் நல்லவரா அப்படின்னு கேள்விகளை கேட்டிருக்காரு. அப்ப இதுல வந்து இங்க இதுல நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லோருமே ஒரு நாடகத்தில் எவ்வாறு நடிப்பார்களோ அதை போல இவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்ப ஒரு உதாரணமா ஒரு நரசிம்ம லீலை நம்ம நடத்துறோம்னு வச்சுக்கோங்களேன், பகவான் நரசிம்மரா அவதாரம் செய்தார் அப்படின்ட்டு, அந்த நரசிம்மர் லீலையில ஒரு பக்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நரசிம்மருடைய வேடத்தை அணிந்து கொள்வார், சிங்க தலையோட மனித ரூபத்துல நரசிம்மமா வந்து வேஷம் போட்டுக்குவார். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், இன்னொரு பக்தர் ஹிரண்யகசிபா வேஷம் போடுவார். அப்ப என்ன பண்ணுவா, இரண்டு பேருமே பக்தர்கள் தான், இருந்தாலும் நாடகம் நடத்துவதற்காக ஒருத்தர் அசுரனாகவும் ஒருத்தர் பகவானாகவும் வேடத்தை இட்டுக் கொள்கிறார்கள். அது போல இந்த மகாபாரதம் அப்படிங்கறது வேதத்துல சொல்லி இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் நடைமுறையில் எப்படி நடந்து காட்டுவது அப்படிங்கறத இவர்கள் நடிக்கின்றார்கள். அதைதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்ணனை பார்த்தோம் அப்படின்னா கொடை வள்ளல், அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. கர்ணனை போல கொடுக்க வேண்டியது. ஒரு நாள் கர்ணர் என்ன பண்ணாரா, இடது கையில ஒருத்தருக்கு தானம் வழங்கினாராம். அப்ப மக்கள் கேட்டாங்களா, ஏங்க நீங்க இடது கையிலேயே தானம் வழங்குறீர்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்ணர் சொல்லுகின்றார், இடது கையிலிருந்து நான் வலது கைக்கு மாற்றி வலது கையிலிருந்து கொடுக்கறதுக்குள்ள என் புத்தி மாறிடுச்சு அப்படின்னா கஷ்டமா போயிடும், அதனாலதான் இடது கையில கொடுத்தாராம். அது போல பார்த்தோம் அப்படின்னா கொடை வள்ளல் கர்ணர், கர்ணரை போல கொடை வள்ளல்கள் யாரும் கிடையவே கிடையாது. அதே சமயத்துல கர்ணர் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா துஷ்ட சங்கத்தில் சேர்ந்து விட்டார். நம்ம என்னதான் கொடை வள்ளலா இருந்தாலும் துஷ்ட சங்கத்துல போய் சேர்ந்தோம் அப்படின்னா மரணம் நிச்சயம். பகவான் என்ன பண்ணார், வதம் செய்து விட்டார். அர்ஜுனன் என்ன பண்ணா, கர்ணனை வதம் செய்து விட்டான். ஏன் அப்படின்னா துஷ்ட சங்கத்தின் காரணமாக. அர்ஜுனருக்கும் கர்ணருக்கும் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது, ரெண்டு பேரையும் வந்து போட்டி வச்சோம் அப்படின்னா கர்ணன் தான் வந்து சிறப்பானவர், அர்ஜுனரை விட கர்ணர் வந்து மிக மிக சிறப்பானவர். இருந்தாலும் ஒரே ஒரு தப்பு செய்தார், என்ன தப்பு அப்படின்னா துஷ்ட சங்கத்தில் சேர்ந்து விட்டார். கர்ணரிடம் இருந்தும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா எப்படி வந்து தான தர்மங்களை கொடுப்பது அப்படிங்கறது கர்ணரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்துல எப்படி நம்ம அந்த துஷ்ட சங்கத்தில் சேரக்கூடாது அப்படிங்கறதே அந்த கர்ணரிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது போல மகாபாரதத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வதற்காக நாடகம் ஆடுகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனரிடம் என்ன சிறப்பு அப்படின்னா அர்ஜுனரை போன்ற ஒரு சிறந்த பக்தன் கிடையாது. பக்தன் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த வில்லாளி, அதுவும் இல்லாத வந்து சிறந்த பக்தன், கிருஷ்ண சிறந்த கிருஷ்ண பக்தன். அப்படி கிருஷ்ண பக்தர்களாக இருக்கும் பொழுது பகவான் எந்த வித தருணத்திலையும் வந்து அவர்கள் வீழ்ச்சி அடைவது கிடையவே கிடையாது. வீழ்ச்சி அடைவது கிடையவே கிடையாது. அப்படி பார்த்தோம் எத்த யோகேஸ்வர கிருஷ்ணகம் எத்திர பார்த்தோ தனுர்தரம் தத்ர ஸ்ரீர்விஜ யோபூதி துர்வா நீதிர் மதிர் மமக. சஞ்சய சொல்லுகின்றார், பகவத்கீதை கடைசி ஸ்லோகத்துல சொல்லுகின்றார், எங்கெல்லாம் எத்திர யோகேஸ்வர பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கின்றாரோ, எங்கெல்லாம் வில்லாளியான அர்ஜுனர் இருக்கின்றார்களோ, அங்க எல்லா விதமான வெற்றிகளும் உண்டு அப்படின்னு வந்து சொல்லுகின்றார். அது போல அர்ஜுனரிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, எப்படி ஒரு அருமையான பக்தனாக இருப்பது, பகவானுக்கு எப்படி சேவை செய்வது, எப்படி பக்தனாக இருப்பது அப்படிங்கறதை நாம் வந்து தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் அர்ஜுனரை பாத்தீங்க அப்படின்னாலும் எப்பொழுதுமே பகவானை நம்பியே வாழ்வார். அதுபோல நம்மளோட வாழ்க்கையிலையும் பகவானை நம்பியே வாழ வேண்டும் அப்படிங்கறதையும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். அது போல பார்த்தோம் அப்படின்னா, எப்ப ஒரு மனிதன் எப்பவும் கடவுளை நம்பி இருக்கின்றானோ அவனுக்கு எல்லா விதமான மங்களும் வெற்றியும் கிடைக்கும் அப்படிங்கறத அர்ஜுனரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். அது போல பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் நாம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அதனால நம்ம என்ன தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, இவர் நல்லவரா அவர் கெட்டவரா அப்படிங்கிற முடிவு பண்றதுக்கு பதிலாக நாம வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் இருந்து நாம் விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். அப்படி பழகி கொள்ள வேண்டும். நம்ம அந்த மாதிரி பழகி கொண்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து தெரிந்து கொள்கின்றோம். அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, யாரை இந்த மகாபாரதத்துல யாரை பின்தொடர்வது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. மகாபாரதத்தினுடைய சாரம், வேதத்தினுடைய வேதம் தான் வந்து மகாபாரதமா நடந்து காட்டியிருக்கிற இதிகாசமாக இருக்கிறது. அந்த மகாபாரதத்தினுடைய சாரம் பகவத்கீதை. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ. சங்கராச்சாரியர் சொல்கின்றார், ஒரே ஒரு கிரந்தம் தேவகியினுடைய புத்திர கீதம் போறோம், அதுதான் வந்து எல்லா வேத சாஸ்திரத்துக்கும் சாரம் அப்படின்னு சொல்கின்றார். அது போல இந்த சபாத லட்ச கிரந்தம் என்று பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த மகாபாரதத்துக்கு லட்சக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அந்த லட்சக்கணக்கான ஸ்லோகத்துக்கும் சாரம் எது அப்படின்னா பகவத்கீதை. பகவான் 700 ஸ்லோகங்களை கொடுத்திருக்கின்றார். அந்த பகவத்கீதை தான் வந்து மகாபாரதத்துக்கே சாரம். அந்த மகாபாரதத்தை தான் வந்து நம்ம மகாபாரதத்துல யாரை பின்தொடர்வது அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் என்ன சொல்லியிருக்கின்றாரோ அதை நாம் பின்தொடர வேண்டும் அப்படின்னு நம்ம பதில் கொடுக்கின்றோம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி கேட்டதற்கு மிக மிக நன்றி. ஹரே கிருஷ்ணா. பகவான் இந்த பதத்தில் சொல்லுகின்றார், என்னுடைய எல்லைகளுக்கு எல்லைகள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுகின்றார். எந்த விதமான எல்லை இல்லை அப்படின்னு பகவான் சொல்லுகின்றார். பகவானுடைய வைபவங்கள் பார்த்தோம் அப்படின்னா, எண்ணிலடங்காத வைபவங்கள் இருக்கின்றன. ஒரு சாதாரண மனுஷனுக்கே அவனுக்கு எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கிறத வந்து அவனால் மதிப்பிடவே முடியாது. நம்ம பல விதமான வேலையாளுகள் வச்சிருக்கலாம். அப்படி எவ்வளோதான் வேலையாட்கள் நம்ம வச்சிருந்தாலும் அந்த பணக்காரனுடைய சொத்து எவ்வளோ இருக்கு, அதுவும் குறிப்பாக அரசியல்வாதிகளோட சொத்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே இருக்கு, எந்த பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்கு அப்படிங்கறது சொல்லவே முடியவே முடியாது. அந்த அளவுக்கு பணத்து மக்களுடைய பணத்தை கொள்ள அடித்து 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 போட்டு வச்சிருப்பார்கள். அது போல இந்த சாதாரண மனிதர்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கறது தெரியாத தெரியவே தெரியாது. அது போல அந்த பிரம்மாண்டத்துக்கே நாயகன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வைபவங்கள் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் வந்து எல்லையற்றது. அதனாலதான் பகவான் இங்க சொல்லுகின்றார், என்னுடைய வைபவங்கள் எல்லையற்றது, இதற்கு எல்லை கிடையவே கிடையாது. நான் உன்னிடம் கூறியவை அனைத்தும் எனது விரிவான வைபவங்களின் ஒரு உதாரணம் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். பார்த்தோம் அப்படின்னா, இங்க அர்ஜுனர் வந்து இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய வைபவங்களை பற்றி அறிய வேண்டும் அப்படின்னு கேள்விகளை கேட்டார். ஏன் அப்படின்னா, பகவானுடைய வைபவங்களை பகவானிடம் இருந்து மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். அதனால அர்ஜுனர் வந்து கேள்விகளை கேட்டார். பகவான்கிட்ட வந்து உங்களுடைய வைபவங்களை பற்றி கூறுங்கள் என்று கூறும் பொழுது பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இங்க வந்து மிக மிக சுருக்கமான வைபவங்களை மட்டுமே குறிப்பிடுகின்றார். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடல்ல யாருன்னா வந்து அளக்க முடியுமா? நம்ம என்னதான் வந்து அறிவியல் விஞ்ஞானி எப்படியா இருந்தாலும் இருக்கலாம், இல்ல ராக்கெட்ல கூட அளக்கலாம், அளக்க முடியுமா? நான் வந்து ஒரு ஏரோப்ளைன்ல நான் கடல்ல அளந்து காமிச்சிடுறேன் பாருங்க அப்படின்ட்டு, கடலோட நீளத்தையும் கடலோட அகலத்தையும் எங்கன்னா நம்மளால வந்து அளக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது மாதிரி கடல் எவ்வளவு ஆழமா இருக்கு அப்படிங்கறதையும் கணக்கிட முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. அதுக்கப்புறம் அதுல எவ்வளவு ஜீவராசிகள் வாழுது, கடல்ல வந்து எவ்வளவு ஜீவராசிகள் வாழுது, அதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்கவே முடியாது. அதுபோல சூரியன், சூரியனோட வெப்பத்தை யாருன்னா வந்து சூரியன் எவ்வளவு பெருசு இருக்காரு அப்படிங்கறத அளக்க முடியுமா? அளக்க முடியவே முடியாது. இது போல ஒரு சாதாரண பகவானுடைய படைப்பில் இந்த கடல் அப்படிங்கறது ஒரு சாதாரண படைப்பு. சாதாரண படைப்பு அப்படின்னா பகவானுக்கு ஒரு சாதாரணம் அந்த கடலை படைப்பது. அந்த சாதாரண படைப்பையே, சாதாரணமா இருக்கக்கூடிய அந்த கடலையே நீளத்தையும் அளக்க முடியாது, அகலத்தையும் அளக்க முடியாது, ஆழத்தையும் அளக்க முடியாது, அதுல எவ்வளவு ஜீவராசிகள் வாழுது அப்படிங்கறதையும் அளக்க முடியாத பொழுது இந்த படைத்த இந்த பிரம்மாண்டத்தையே அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிற பகவானை இவருடைய வைபவங்களை அளக்க முடியுமா அப்படின்னா சாத்தியம் கிடையவே கிடையாது. அதுவும் பகவான் இங்க வைபவங்களை வந்து சுருக்கமாக சொல்கின்றார். ஏன் அப்படின்னா இவர்கள் சண்டை காலத்துல இருக்கிறார்கள். இப்ப நம்மள மாதிரி உட்காந்துட்டு அருமையா உட்காந்துட்டு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது, பேசுற எனக்கும் தொந்தரவு கிடையாது, கேட்கிற உங்களுக்கும் தொந்தரவு கிடையாது. எங்கன்னா தொந்தரவு இருக்காங்களா? கிடையவே கிடையாது. இப்ப நான் வந்து இப்ப பகவத்கீதை பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ரெண்டு தரப்புலயும் இந்த பக்கம் ஒரு 100 பேரு, இந்த பக்கம் ஒரு 100 பேரு, எல்லாம் வில்லும் அம்பும் வச்சுட்டு கையில வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கு, அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நான் நடுப்புற இருந்தா பேசிட்டு இருக்கேன்? கிடையவே கிடையாது. நான் தனிமையில உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அது போல நீங்களும் தனிமையில உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் வந்து எங்கன்னா வந்து இந்த பக்கம் ஒரு 500 பேரு, அந்த பக்கம் ஒரு 500 பேரு வில்லா விட்டுட்டு இருக்காங்களா என்ன? அது போல கிடையவே கிடையாது. தனிமேல இருக்கிற போதே நம்ம லட்சணம் வந்து ரொம்ப மோசமா இருக்கிறது. அது போல இந்த மாதிரி அர்ஜுனரோட பராக்கிரமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து கோடிக்கணக்கான மக்கள் வில்லு அம்போட உக்காந்துருக்கான், அந்த பக்கமும் வில்லு அம்போட உக்காந்துருக்கான், எல்லாம் ஆக்ரோசமா பயங்கரமா உக்காந்துருக்கான். அந்த நேரத்துல பகவானோட வைபவம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி மனோ நிலைமையிலையும் அர்ஜுனருக்கு உபதேசிக்கின்றார் அப்படின்னா அர்ஜுனரோட நிலைமையும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பராக்கிரமம் வைபவங்களும் எப்படி இருக்கும்? ஒரு மனுஷன் வந்து கோடிக்கணக்கான மனிதர்கள் வந்து பயங்கர சப்தத்தோடையும் ஆரவாரங்களையும் வில்லையும் அம்பையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு அடிக்கிறதுக்காண்டி வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த நேரத்துல பகவான் அற்புதமாக அந்த பகவத்கீதையை கூறுகின்றார். அதுல அர்ஜுனன் கேள்விகளை கேட்கின்றான். அது போல உங்களுடைய வைபவங்களை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது பகவான் முத்துக்களை போல 700 ஸ்லோகங்கள், குறிப்பாக முத்துக்களை போல மணி மணியாக இருக்கிற முத்துக்களை எடுத்து எடுத்து சுருக்கமாக சொல்கின்றார். பகவானுடைய முழு வைபவங்களையும் சொல்லியிருந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு போயிட்டே இருக்கும். எல்லாம் உட்காந்துருப்பானா என்ன மகாபாரத போர்ல? எவனும் உட்காந்துருக்க மாட்டான். அது போல இங்க பகவான் இங்க சொல்லுகின்றார், அர்ஜுனா நான் எனது வைபவங்கள் எல்லையற்றவை, நான் சுருக்கமாக கூறியிருக்கின்றேனா அப்படின்னு பகவான் இங்க கூறுகின்றார். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.